டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் தொடர்ந்து சகரியாவின் புத்தகம் 10 அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கடந்த நிகழ்ச்சியிலே 5வது வசனம் வரை நாம் சிந்தித்திருந்தோம். இன்று சகரியா 10:6 முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இங்கே யூதா வம்சம் என்பது தெற்கு ராஜ்யத்தையும் யோசேப் வம்சம் என்பது வட இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் குறிக்கிறது. அதாவது வரப்போகின்ற ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் வெற்றியின் மகிழ்ச்சியையும் முழு இஸ்ரவேல் தேசமும் அனுபவிக்கப் போகிறது என்று சொல்கிறார். சகரியாவின் காலத்திலும் கூட பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மீதியான கொஞ்ச ஜனங்களிலே எல்லா கோத்தரத்தில் உள்ளவர்களும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை நாம் எவ்வாறு அறிகிறோம் என்றால், பெத்தேலிலிருந்து சிலர் அனுப்பப்பட்டார்கள் என்று 7 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பெத்தேல் வட இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ஒரு தலைநகரமாகும். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே தேவன் ஏன் அவர்களை காக்க வேண்டும்? அதற்கு அவர் தரும் பதில், நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்பதாகும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவர்கள் மேலே இறக்கப்பட்டு அவ்வாறு செய்தார். நாமும் கூட இதே கேள்வியை நம்மை பார்த்து கேட்க இயலும். நீங்களும் நானும் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டோம்? தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏராளமான இரக்கம் அவரிடத்திலே உண்டு. அவருடைய இந்த இரக்கத்தின் அடிப்படையிலேதான் தேவன் அவர்களை அந்த காலகட்டத்திலே பாதுகாத்தார். பழைய ஏற்பாட்டு கடைசி புத்தகமாகிய மல்கியா எழுதப்பட்ட பிறகு தேவன் அமைதியாக இருந்துவிட்டார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு செய்தியை அனுப்பும் பணியை தற்காலிகமாக 400 ஆண்டுகள் நிறுத்தி வைத்துவிட்டார். இந்த அமைதியான இடைவெளி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா காலங்களையும் விட மிகவும் துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலே உள்ள 400 ஆண்டு கால இடைவெளியிலே அமைதியாக இருந்த போதிலும் தானியேல் மற்றும் சகரியா புத்தகங்களின் மூலம் கொடுத்த செய்தியின் மூலமாக அக்காலகட்டத்திலே என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட காரியத்தையே இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது சகரியா 10:7 வாசிக்கிறேன். எப்ராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், மதுவானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். சிலர் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று சொல்வதுண்டு. ஆனால் இங்கே எப்ராயீம் என்ற பெயரை பார்க்கிறோம். இந்த பெயரை வட இஸ்ரவேல் தேசத்தின் 10 கோத்திரத்தாருக்கும் தேவன் கொடுத்திருந்தார். நீங்கள் இதை ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டுமென்றால் ஓசியா 11:8 நேராக உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே தேவன் எவ்வளவு உருக்கமாக சொல்கிறார் பாருங்கள். ஓசியா 11:8, எப்ராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார். ஆம், தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்கள் இல்லாமல் போகவில்லை. அவருடைய கிருபையினாலே அவர்கள் ஒரு தேசமாக காக்கப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தர் இன்றும் அவர் இரக்கம் உள்ளவராக கிருபை உள்ளவராக இருக்கிறார். நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இரக்கமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. இப்ராஹிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள் என்று இங்கே வாசித்தோம். சீரிய படைத்தளபதியான அந்தியோக்கஸ் எபிபெனஸ் என்பவனுடைய காலத்திலே இஸ்ரவேலர்கள் எவ்வாறு நின்று சமாளித்தார்கள் என்பதை இந்த 2 ஏற்பாடுகளுக்கு இடையிலுள்ள காலகட்டத்திலே வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மிகவும் திகில் நிறைந்த குறிப்புகள் அடங்கியிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினானாம். தாங்க உண்ணா கொடுமை. இருந்த போதிலும் அவர்கள் நிற்பதற்கு பலப்படுத்தப்பட்டார்கள். எப்படி? எப்ராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், மதுபானத்தால் கழிப்பது போல அவருடைய இருதயம் கழிக்கும் என்று சொல்கிறார். அந்த காலகட்டம் மிகவும் கொடிதானதுதான். அவர்கள் தேவனை விட்டு அநேக வேளைகளிலே தூரமாக சென்றிருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தேவனுக்குள் களி கூர்ந்த நாட்கள் உண்டு. இப்பொழுது சகரியா 10:8 பாருங்கள். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகி போவார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே டைட்டஸ் எருசலேமை அழித்த போது சுமார் 12 மில்லியன் மக்கள் இஸ்ரவேலிலே இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அங்கிருக்கும் மக்கள் தொகையை விட அது அதிகமானதே. நான் வசனத்திலே நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பயில் போட்டு என்பது ஒரு ஆர்வம் தரக்கூடிய வார்த்தையாகும். நீங்கள் முன்னே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது யாராவது என்று சத்தம் கொடுத்தால் திரும்பி பார்ப்பீர்களா, பார்க்க மாட்டீர்களா? பார்ப்பீர்கள் இல்லையா? அது உங்களுடைய கவனத்தை கவர எழுப்பப்பட்ட சத்தம் இல்லையா? பயில் போட்டு என்பதின் அர்த்தமும் இதுதான். மெரில் அங்கர் என்பவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, நான் அவர்களை விசில் ஒலி உண்டாக்கி அழைத்தேன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். நான் அவர்களை விசில் ஒலி எழுப்பி கூட்டிக் கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். இது இன்னும் நிறைவேறவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இதனை தொடர்ந்து வரும் வசனம் அவர்கள் மீண்டும் தேசங்களுக்கிடையே சிதறடிக்கப்பட்ட நிலைமையை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது இஸ்ரவேலில் அதிகமான மக்கள் தொகை காணப்பட்ட பொழுதும், அவர் சென்ற பின் எருசலேம் அழிக்கப்படும் என்பதை கிறிஸ்து தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் கிறிஸ்துவுக்கு பின் 30வது ஆண்டிலே சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேம் அழிக்கப்பட்டது. யூதர்கள் ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது சகரியா 10 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். இங்கே திரும்புவார்கள் என்று சொல்கிறார். எதனிடத்திலே திரும்புவார்கள்? தேசத்தினிடத்திலா? இல்லை, அவர்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு இப்பொழுது திரும்பியிருக்கிற யூதர்கள் தேவனிடத்தில் திரும்பவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தேசங்களுக்கிடையே சிதறடிக்கப்படுவார்கள் என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. இன்று இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்கின்ற யூதர்கள் கூட தாங்கள் முன்பு இருந்த மற்ற தேசத்திற்கு திரும்பிவிட விரும்புகிறதாக நாம் அறிகிறோம். இஸ்ரவேலிலிருந்து யூதர்கள் புறப்படும் நாட்கள் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகரியா 10 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயா தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமல் போகும். எகிப்திலே இன்றைய நாட்களிலே மிக குறைந்த யூதர்களே இருக்கிறார்கள். இது எதிர்காலத்தில் உள்ள சிதறடிக்கப்படுதலை குறித்து சொல்லுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை கீலேயா தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன் என்கிறார். நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை மிகவும் கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த எல்லைகள் எங்கெங்கே காணப்படுகிறது என்று கவனித்தீர்கள் என்றால், லீபனோன் வாக்குத்த பூமியின் ஒரு பகுதியாக இருப்பதை காண முடியும். அருமையானவர்களே, பாலும் தேனும் ஓடும் பூமியை குறித்து வேதம் பேசும்பொழுது அது இந்த லீபனோனின் கடற்கரையிலே தெற்கு பகுதியில் உள்ள நிலத்தையே குறிக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். இந்த பகுதி இன்றைக்கும் செழுமை நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் கூறியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. காரணம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபொழுது ஒற்றர்கள் தேசத்தை வேவு பார்க்க சென்ற பகுதியிலே நல்ல மழை இருந்தது, மரங்கள் நன்றாக வளர்ந்திருந்தது, பல வகைகள் மிகுந்து காணப்பட்டது. சில ஆண்டுகள் மழை பெய்யாவிட்டாலும் ஒரு தேசம் பாலைவனமாகிவிடும் என்பது நாம் அறிந்தது இல்லையா? ஆனால் லீபனோன் வாக்குத்த பூமியின் ஒரு பகுதி. தேவன் இந்த லீபனோனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது கொடுக்கவில்லை. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் கையிலே அவர் கொடுப்பார். அப்பொழுது எல்லாமே அற்புதமாக இருக்கும். சகரியா 10 அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்த பூமிக்கு எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக கொண்டு வந்தார் என்பதை இந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ஆனால் அவர் அவர்களை மீண்டுமாக எதிர்காலத்திலே கூட்டிச் சேர்க்கும் பொழுது அது இதைவிட மிகவும் பெரிய அற்புதங்கள் உடையதாயிருக்கும். எரேமியா 23 அதிகாரம் 7-8 வசனங்களிலே என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 23 அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், தேவன் அவர்களை மீண்டும் எதிர்காலத்தில் கூட்டி சேர்க்கும் பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து முன்பு அற்புதமாக விடுவிக்கப்பட்டதையும் மறக்கும் அளவிற்கு இது மிகவும் அற்புதமாக இருக்கும். அருமையானவர்களே, சிலர் இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வது உண்டு. இது சரியான விளக்கம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்பிக் கொண்டிருப்பது அதற்குரிய அடையாளம் என்று அவர்கள் கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, இந்த வசனம் எதிர்காலத்தில் உள்ள சேர்த்துக் கொள்ளப்படுவதையே தெளிவாக கூறுகிறது. சரி, தொடர்ந்து சகரியா 11 அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரம் பாரங்கள் என்ற பிரிவை நிறைவுக்கு கொண்டு வருவதாக இருக்கிறது. இந்த பிரிவு இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை என்ற கீழில் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது ரோமர்களின் காலத்திற்கு கொண்டு வருகிறது. இதற்கு முன்பாக இருந்த மக்கபேயர்களின் காலத்தைப் போல இதுவும் மிகவும் இருளான ஒரு காலமாகும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சகரியா ஒரு நம்பிக்கையின் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அநேக வேத அறிஞர்கள் இந்த காரியத்தை கவனிக்கும்படி சொல்கிறார்கள். சகரியா என்பதற்கு தேவன் நினைவு கூறுகிறார் என்று பொருளாகும். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்காக பேசிய இறுதி சத்தங்களுக்குள் இவருடைய சத்தமும் ஒன்று. எனவே பழைய ஏற்பாடு சகரியாவின் சத்தத்தோடு நிறைவடைகிறது. அடுத்ததாக புதிய ஏற்பாடு சகரியா என்பவருக்கு ஒரு தேவன் தரிசனமாகி செய்தி அளிப்பதோடு ஆரம்பமாகிறது. இந்த சகரியா எலிசபெத்தின் கணவர், இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியான யோவான் ஸ்நானகனின் தகப்பன். தேவன் மீண்டும் தம்முடைய ஜனங்களை நினைவு கூறுகிறார். சகரியா நம்பிக்கையின் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் உண்மையின் தீர்க்கதரிசியும் கூட. நம்பிக்கையின் தீர்க்கதரிசியாக இருந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு கொடுக்கும் பொய்யான நம்பிக்கையைப் போல இதுவும் ஆகிவிடும். ஆகவே தீர்க்கதரிசி உண்மையின் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தற்காலிகமாக பொருளாதாரத்திலே பெரிய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் மேற்கிலிருந்து மற்ற படையெடுப்பினர்கள் வருகிறார்கள். முதலாவது மகா அலெக்சாண்டர், இரண்டாவது ரோமர்களின் ராணுவங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய துன்பம் இருக்கிறது என்பது அர்த்தமாகிறது. இந்த அதிகாரம் தம்முடைய ஜனங்களுக்கான ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்தும் சொல்கிறது. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பான். மேலும் மற்றொரு மேய்ப்பனும் இங்கே சொல்லப்படுகிறான். அவன் மூடனான மேய்ப்பன். இவன் வெகு காலத்திற்கு பின்பு வருகிறவன். அவர் அந்தி கிறிஸ்துவை ஓவியமாக சொல்கிறார். இவன் ஆடுகளின் மயிரை கத்தரித்து அதை உணவிற்காக கொல்லுகிறவன். சகரியா 11 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். லீபனோனே, அக்னி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. இது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. சகரியாவின் காலத்திற்கும் பிறகும் கூட இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இது ரோமர்களால் செய்யப்பட்டது. மகா அலெக்சாண்டர் பயன்படுத்திய முறையைப் போலவே ரோமர்களும் பயன்படுத்தினார்கள். இவர்களும் வடக்கிலிருந்தே வந்தார்கள். நீங்கள் இன்று லெபனானுக்கு செல்வீர்கள் என்றால் அங்கே பெய்ரூட் நதியை காண முடியும். அங்கே கடலின் வழியாக அங்கே நுழையும் இடத்தில் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையின் வழியாக கடந்து சென்ற பெரிய தேசத்தின் சிறந்த தளபதிகள் அதில் தங்களுடைய பெயரை கல்வெட்டுகளாக பொறித்திருக்கிறார்கள். எல்லா தளபதிகளுமே அந்த வழியாகவே வந்திருப்பார்கள். ஏனென்றால் அது பெரிய பிளவின் ஆரம்ப பகுதியாய் இருக்கிறது. இந்த பிளவு தேசத்தின் உள்பகுதியை நோக்கி சென்று வட ஆப்பிரிக்கா வரை செல்கிறது. கலிலேயா கடல், யோர்தான் நதி, சவக்கடல் எல்லாமே இந்த பெரிய பிளவிற்குள்ளாகவே காணப்படுகிறது. எனவே சகரியா இங்கே பாலஸ்தீனத்தை நோக்கி படையெடுப்பாளன் முன்னேறி வருகிறதை குறித்து சொல்லுகிறார். அக்னி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி என்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை. சாலமோனின் தேவாலயத்திலே இந்த லீபனோனின் கேதுரு மரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அவருடைய அரண்மனையிலேயும் அதிகம் பயன்படுத்தப்பட்டது இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் தான். இன்றைய நாட்களிலே அங்கே கேதுரு மரங்கள் அதிகமாக இல்லை. ஒரு சில மரங்களே காணப்படுகின்றன. லீபனோன் என்பதற்கு வெள்ளை அல்லது பனியால் நிறைந்த என்ற அர்த்தமாகும். அந்த பகுதியிலே உள்ள மலைகள் பனியால் மூடப்பட்டிருப்பதை வைத்து லீபனோன் என்ற பெயர் பெற்றிருக்கிறது. இந்த பெரிய பிளவு இந்த மலைகளுக்கு பக்கங்களின் வழியாக செல்கிறது. இதுவே மிகவும் சிறந்த நடைபாதையாக அண்டைய பெரிய படையெடுப்பாளர்களுக்கு இருந்திருக்கிறது. எகிப்து, பாபிலோன், மேதிய பெர்சியா, சிரியா, கிரீஸ் போன்ற நாடுகளின் படைகள் இதன் வழியாகவே உள்ளே நுழைந்திருக்கிறது. இங்கே ரோமர்கள் பாலஸ்தீனத்திற்குள்ளே நுழைவதை குறித்து சகரியா குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இன்று தியானித்த பகுதியிலே நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்று ஆணாவசனத்திலே தேவன் கூற கேட்டோம். அது ஒரு சிறந்த வாக்கியம் இல்லையா? தேவனுடைய இரக்கம் அவருடைய அன்பின் ஒரு பகுதியே. இது மிகவும் பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே உள்ளவர்களுக்கு தேவன் உதவும்படி செய்கிறது. நாம் எல்லாருமே தேவன் இல்லாமல் பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறோம். இந்த நிலை இரண்டு காரணங்களினாலே மக்களுக்கு வரலாம். ஒன்று, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி போவதனாலே வரலாம். அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலையிலே இது உண்டாயிருக்கலாம். கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலை என்றால் அது அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத ஒரு நிலை. அதாவது பிறவி குருடன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இந்த தன்மை அவனுடைய கட்டுப்பாட்டை மீறியது. இதனாலும் மக்கள் பரிதவிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாகிறார்கள். மற்றொன்று, அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி போவதனாலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட பரிதாபமான நிலையும் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலைகளிலே தேவன் இரக்கம் காண்பிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையிலே தேவன் காண்பித்த இரக்கத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் கூட முன்பு அறியாமல் அவிசுவாசத்தினால் தேவனுடைய பிரமாணங்களை மீறி சென்றிருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய காரியங்களை தூஷித்திருக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்களை ஒருவேளை செய்திருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்கள் மீது இரக்கம் காட்டினபடியினாலே இன்று நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன். இது நம்முடைய தகுதியினாலே உண்டானது அல்ல, அவர் நமக்கு காண்பித்த இரக்கம். ரோமர் 9:15-18 வாசிக்கிறேன். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமும் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். எனவே இன்று நீங்கள் இந்த இரக்கத்தை பெற்றிருப்பது உங்களுடைய தகுதியினாலே உண்டானதல்ல, நாம் அதை பெற தகுதியுடையவர்களும் அல்ல. அவரே சித்தம் கொண்டு என் மீதும் உங்கள் மீதும் இந்த மகா பெரிய இரக்கத்தை பொழிந்தருளியிருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, இந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். அவருடைய இரக்கத்தை உணர்ந்த நாமும் தொடர்ந்து அவருடைய சித்தத்தை மீறி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து அவர் மிகவும் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். தேவ சித்தத்தை அறியாமல் அவிசுவாசத்திலே செயல்படுகிறவர்கள் பரிதவிக்கப்பட்ட நிலைமையை அடைவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் இவர்கள் மீது இரக்கம் காட்டுவதிலேயே இவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவ்வாறுதான் இறங்கினார். நமக்கும் அவ்வாறே இறங்குகிறார். அடுத்ததாக தேவன் இரக்கம் காண்பிக்கும் மற்றொரு சூழ்நிலை பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அவர்களுக்கு இறங்குகிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் குருடர்களை சப்பாணிகளை சுகமாக்கினார். இவர்களுக்கு இந்த நிலை அவருடைய கட்டுப்பாட்டை தாண்டிதான் வந்தது. தேவன் அவர்கள் மீது மனதூருகி இரக்கம் கொண்டு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் கட்டுப்பாட்டை மீறிய அநேக காரியங்கள் காணப்படக்கூடும். பலவீனங்கள், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், நம்மை தாண்டி வரும் காரியங்கள், இன்னும் இது போன்ற எத்தனையோ இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்குகிற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய இந்த கட்டுப்பாட்டை மீறிய காரியங்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழேதான் இருக்கிறது. அவர் உங்கள் மீது இறங்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இறங்குகிற தேவனிடத்திலே உங்களை அர்ப்பணிக்க அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே பணத்தையோ பதவியையோ நம்பி அல்ல, அவரை நம்பி நீங்கள் அவர் மேலே சார்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் சுய பலனை நம்பி அல்ல, அவரையே நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களை பயல் போட்டு நடத்தி செல்ல விரும்புகிறார். சத்தமிட்டு அழைத்து உங்களை கூட்டிச் செல்ல விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பும் நாள் ஒன்று வருகிறது என்று சிந்தித்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் முழு மனதோட திரும்பும் நாள் இதுவாக இருக்கட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இருப்பீர்கள் என்றாலும் சற்றே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உணர்த்துவார் என்றால் ஒவ்வொன்றாக அவருடைய பாதத்திலே அதை அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் இரக்கம் காண்பித்து உங்களுடைய தேவைகளையும் சந்தித்து உங்களையும் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவார், வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்தருளும்படியாக நாம் நம்மையே அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா?
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.